السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين، صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ليس الشديد بالسرعة، إنما الشديد الذي يملك نفسه عند الغضب، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக இல்லாமல் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஹிரத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் அபிமார்களுக்கு முத்திரையாகவும் அனுப்பப்பட்ட ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், கயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவர் எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் தக்வாவை கொண்ட எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியம் செய்து கொள்கிறேன். ஆக மேலான பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு குர்ஆனிலேயும் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மானியான தனது ஹதீஸ்களிலேயும், ஒரு முஃமின் யார், ஒரு முஃமினுடைய பண்பாடுகள், இந்த விதமான குவாலிட்டிஸை வைத்து இவர் ஒரு முஃமின் என்பதை ஒரு மனிதனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்பதை விஷயத்தை பற்றி எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. இன்னின்ன சிஃபாத்துகள், இன்னின்ன பண்பாடுகள் ஒரு மனிதத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனை பார்த்து இவரும் ஒரு முஃமின், இவர் அல்லாஹ்வை நம்பிய ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்பதாக உங்களுக்கும் தீர்ப்பு வழங்க முடியும் என்பதற்காக வேண்டி குர்ஆனும் ஹதீஸும் ஒரு முஃமினுடைய சிபாத்துகளை பற்றி பலவிதமாக நமக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது. நான் பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய சிபாத்துகள் என்பதை பற்றி நாங்கள் பேசும் பொழுது சில முஃமின்களுக்கு, சில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இயற்கையிலேயே சில நல்ல பண்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த பண்புகள் சிலரிடத்தில் சில பண்பாடுகள் அல்லாஹ் இயற்கையிலேயே கொடுத்திருப்பான், ஆனால் அதே நற்பண்புகளை கிடைத்த சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் சில பண்பாடுகள் அது வாழ்க்கையில் கிடைத்திருக்காது. அப்படியாப்பட்ட மனிதர்கள் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஹதீஸ் நமக்கு முன்னால் தெளிவாக குறிப்பிடுகிறது, அல் முஃமின் மிர்ஆதுல் முஃமின், உலகத்தில் ஒவ்வொரு முஃமினும் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவர்கள். கட்டாயமாக ஒரு முஃமின் தனக்கு பக்க தன்னுடன் இருக்கக்கூடிய இன்னொரு முஃமினை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்கிறதோ அந்த நல்ல பழக்கங்கள் நமது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அதை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவதும், இன்னொருடைய மோசமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண்புகளை நாங்கள் கண்டால் அதனை வைத்து நமது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதும் ஒரு முஃமினுடைய மிகப்பெரும் தலையாய கடமையாக இருக்கிறது. இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிடும் போது சொல்லி காட்டினார்கள். உலகத்த மிகப்பிறந்த புத்திசாலி யாரு தெரியுமா? இன்னொரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை வைத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய முஃமின் தான் உலகத்தில் மிகச்சிறந்த புத்திசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிருக்கிறார். ஆக மீனான பெரியவர்களே, கனவான்களே, சோர்களே, இந்த அடிப்படையில ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிபாத்தை பற்றி இன்றைய குதுபாவில் உங்களுடன் கலந்தாசுக்கு நான் விரும்புகிறேன். கனவான்களே, சகோதரர்களே, அது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் மதீனா முனவ்வராவில் ஒருமுறை இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கூட்டத்தின் தலைவர் தன்னுடைய கூட்டத்தார்கள் அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு நபியிடத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினருடைய தலைவரும் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் மதீனா முனவ்வராவுடைய அந்த போர்டரை தாண்டி மஸ்ஜித் நபவியை நெருங்கி வருகிறார்கள். அனைவருக்கும் இருந்த ஒரே ஒரு ஆசை, இவருக்கு முன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், அவருக்கு முன்னால் நபியை நான் முதலாவது பார்க்க வேண்டும், நபியுடைய கையில் நான் தான் முதலாவது பையஸ் செய்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையோ அதை உள்ளத்திலும் பிறக்கிறது. என பெருந்த கிரமாந்திரே சோதர்களே, மஸ்ஜித் நபியை நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்திருந்த கூட்டத்திலிருந்து ஒவ்வொருவரும் மஸ்ஜித் நபியை நோக்கி ஓடுகிறார்கள். நபியை முதலாவது சந்திப்பதற்கும், நபியுடைய கரத்தை முதலாவது பிடித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், நபியுடைய கரத்தை பிடித்து தான் பையாத்து செய்வதற்கும் இந்த அனைத்து மனிதர்களும் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு முன்னையடித்து சென்ற நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு தலைவராக வந்திருந்த அது அஸத் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரழியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவும் இல்லை. அவர் நிதானமாக அனைவரும் அவர்கள் முன்னே செல்ல விட்டு அவர் மஸ்ஜித் நபியில் இருந்த ஒரு கிணத்தின் பக்கத்தில் சென்று தான் பரிசுத்தமாவி தன் ஒரு புதிய ஆடை அணிந்து கொண்டு கடைசியாக நபியுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். பெரியவர்களே, கனவான் கிரேஷவர்களே, அவர் மஸ்ஜித் நபவிக்கு வந்த நேரத்தில் நபியில் இருந்த அவருடைய கூட்டத்தாரில் அவருடன் வந்திருந்த எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் நபியுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார். கடைசியாக அந்த மனிதர் மஸ்ஜித் நபியுடைய வாயிலால் உள்ளுக்கு வரக்கூடிய அந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து குறிப்பிட்டார்கள், யா அஸத் இப்னு கைஸ் அஸத் இப்னு கைஸே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் மரியாதையாக கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸத் இப்னு கைஸ் அவர்களே, இன்ன ஃபீக லஹஸ்லதைன், உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் ரெண்டு பண்பாடுகளை வைத்திருக்கிறான். அந்த ரெண்டு குவாலிட்டிஸ், இது எப்படியாப்பட்ட குவாலிட்டிஸ் தெரியுமா? யுஹிப்புஹுமல்லாஹு வ ரசூலுஹு, இந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹ் அவனுடைய ரசூல் அவர்கள் நேசிக்கிறார்கள். அந்த சஹாபி இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடமிருந்த ரெண்டு நல்ல பண்புகளை சுட்டி காட்டினார்கள். சஹாபாக்களுக்கும் வந்திருந்த மக்களுக்கும் கயாமத்தினால் வரக்கூடிய மனிதர்களுக்கும் நபி ஒரு பாடமாக ரெண்டு நல்ல பண்புகளை சுட்டி காட்டினார்கள். சொன்னார்கள், அஸத் இப்னு கைஸே, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதலாவது நல்ல பண்பு தான் அல் ஹில்ம். சொன்னார்கள், அஸத் இப்னு கைஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாவது நல்ல பண்பு அல் அனா, இது ஒரு முஃமினத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான ரெண்டு பண்புகள். முதலாவது ஹில்ம் என்று சொல்றது தன்னுடைய வாழ்க்கையில கோபத்தை அடக்கி பொறுமையை கையாளக்கூடிய ஒரு சிபத். இரண்டாவது சொன்னார்கள், அஸத் இப்னு கைஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு அல் அனாத், எந்த விஷயத்திலையும் நிதானமாக யோசிச்சு செயற்படக்கூடிய பண்பு. இந்த ரெண்டு பண்பாடுகளும் ஒரு முஃமினத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இந்த உம்மத்தினர்களுக்கு பாடமாக போட்டிருக்கிறார்கள். என பெருந்த கனவான்களை சோர்களே, இன்று இந்த உம்மத்தினர்களிடத்தில் அல் ஹில்ம், பொறுமை, கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை அடக்குவது, கோபத்தை எவ்வாறு கையாளுவது என்று சொல்லக்கூடிய இந்த பண்பை இந்த உம்மத்தினர்கள் நமக்கு மத்தியில் வளர்க்காத காரணத்தினால் இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனைகளை நாம் நமது நாவால் சொல்லியோ நமக்கு எழுதியோ முடிக்க முடியாது. என பிறகு கனவான்கரை சோர்களே, இதே ஹொசுபாவை சென்ற மாதம் நம் வெள்ளவத்தில் ஓதிய கட்டத்தில் நான் அடுத்த தினம் ஜும்மாவுக்காக தயாராக இருக்கிறேன். இரவு நேரத்தில் ஜும்மாவுக்காக தயாராக கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போன் கால் ஆன்சர் பண்ண நேரத்தில் ஒரு வாலிபர் என்னிடத்தில் கதைக்கிறார், ஹசரத் அவர்களே, நான் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக வேண்டி 3 மாதத்துக்கு முன்னால் இலங்கைக்கு வந்திருந்தேன். நிக்காஹுடைய என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிட்டு திரும்ப 3 மாதத்துக்கு பின்னால திரும்ப வலிமாவுக்காக நீ வந்திருக்கிறேன். என்னுடைய வைஃபுடன் நான் கழித்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு கோபத்தின் காரணத்தினால நான் வாய் முந்தி என்னுடைய மனைவிக்கு 3 தலாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்கு அங்காலையும் இதாலும் ஒன்று செய்வதற்கு சரியத்தில் ஏதாலும் ஒரு வழி இருக்குதா? மேலும் பெரியவர்கள் கனவான்கரேஸ்வர்களே, இன்றைக்கு எத்தனை பெண்கள் இந்த கோபத்தின் காரணமாக தலாக் பெற்று வாழ்க்கையில் அவர்கள், அதாவது எந்த விதமான அவர்களை கவனிப்பதற்கு ஆக்கள் இல்லாமல் அவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை குழந்தைகள் இந்த தலாக்குடைய இந்த கோபத்தின் விபரீதமாக அது தலாக்கின் பக்கம் இட்டு சென்று அவர்களுக்கு தாய் தந்தை இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என பெரியவர்களை கனவான்கிரேஸ்வர்களே, இந்த கோபத்துடைய விபரீதங்கள் இந்த சமூகத்தில் இவைகளை நாம் பார்த்தால் நம்மால் இவைகளை எண்ணி முடிக்க முடியாது. எத்தனை சகோதரர்கள்
அந்த ஒரு வினாடியில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோபத்தை அவர்களுக்கு கண்ட்ரோல் பண்ண படித்துக் கொள்ளாத ஒரே ஒரு காரணத்தினால் இன்று பல வருஷ காலமாக சிறையுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை தந்தைகள் தன்னுடைய மகனுடன் இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தில் நான் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை படிக்க தவறியதன் காரணத்தினால சிறிதிலிருந்து தன்னுடைய வேர்வையை அந்த குழந்தைக்கு, தன்னுடைய இரத்தத்தை அந்த குழந்தைக்கு பாசமாக ஊற்றி வளர்த்த எத்தனை தந்தைகள் இன்று தன்னுடைய குழந்தைகளை விட்டும் அவர்கள் உலகத்தில் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களை கனவான்கிறவர்களே, என்ற குடும்பத்தினர்களை சேர்ந்து வாழ்வது இது அரிஷ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமத்தினாலில் மிகப்பெரும் ஒரு அமலாக கருதினார்களோ இந்த குடும்ப வாழ்க்கை சமூகத்துக்கு மத்தியில் உறவினர்கள் இது துண்டு துண்டாக போடப்பட்டு நமது குழந்தை நமது உறவினர்கள் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு சமூகத்தில் இன்றைக்கு இந்த நிலைமைகள் ஆக்கப்படுவதற்கான காரணங்களை கூட நாங்கள் படித்து பார்த்தால் இந்த அனைத்து விஷயங்களுக்கு பின்னால் இந்த போர், அதாவது கோபம் வைத்து எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், இந்த நிலைமையில் நான் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை ஒரு முஃமின் அறியாததுதான் மிகப்பெரும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெரியவர்களை கனவான்கிற சோதர்களே, இந்த பண்பு இருக்கிறது இந்த சமூகத்தில் வர வேண்டிய மிகப்பெரும் ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமான சில விஷயங்களே இந்த சமூகத்தினர்களுக்கு சஹாபாக்களின் மூலம் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் ஒரு பண்பு இருந்தது, ஒவ்வொரு சஹாபாக்களும் தனியாக வந்து நபியிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அவ்சினி, எனக்கு ஏதாலும் ஒரு விஷயத்தை வசியத்தாக சொல்லுங்களே. அந்த வசியத்தாக இந்த சஹாபாக்கள் எந்த விஷயத்தை கேட்டு வருவாங்களோ அந்த சஹாபாய பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயம் மிகவும் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதோ அந்த மனிதருக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தா அந்த சஹாபி மௌத்து வரைக்கும் தன்னோட உயிர்த்தான் போனாலும் நபி தனக்கு சொன்ன வசியத்தை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் நபியத்தோட இடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஹௌசினி. நபி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, துஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, இந்த ரெண்டு தொழுகையும் வசியத்தாக சொல்கிறேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களே சொல்வார்கள், மௌத்து வரைக்கும் எனக்கு துஹாவுடைய தொழுகையும் வித்ருடைய தொழுகையும் எனக்கு வாழ்க்கையில் மிஸ் ஆனதில்லை. ஒருமுறை ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் கேட்கிற துஆ எல்லாம் எனக்கு கபூல் ஆகணும், எனக்கு ஏதாலும் ஒரு விஷயத்த வசியத்தாக சொல்லுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப துஆ, ஏ மனிதா, நீ சாப்பிடுற சாப்பாட்டை பரிசுத்தமானதாக ஒரு ஆக்கிக்கோ, மௌத்து வரைக்கும் நீ கேட்கக்கூடிய துஆ எல்லாமே கபூல் ஆகும். அந்த சஹாபியை பார்த்து எழுதப்பட்டிருக்குது, தண்ட வீட்டில் இருந்த ஒரு ஆடு ஒரு நாள் அடுத்த வீட்டுடைய அந்த போர்டர்ல போய் அவருடைய பெர்மிஷன் இல்லாம அவருடைய வீட்டில இருந்த உண்டை சாப்பிட்டதனால மௌத்து வரைக்கும் அந்த ஆட்டுடைய பால் அவர் குடிக்கல. அவர் நினைச்சாரு, இந்த ஆடு திண்ட இந்த ஒரு இலையால இதுல ஏதாலும் ஒரு பால் உருவி, அதாவது பால் உருவாவி, அந்த பாலை நான் குடிச்சா ஏண்ட உடம்புல ஹராமான ஒரு விஷயம் வளர்ந்துடுமோ என்ற பயத்துக்காக வேண்டி அவர் மௌத்தாகும் வரைக்கும் அந்த ஆட்டிலேயோ அந்த ஆட்டுடைய ஜெனரேஷன்ல வந்த எந்த ஆட்டுடைய பாலையும் அவர் குடிக்கல. இது சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு வசியத்தாக செஞ்சா அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முறை. ஒரு சஹாபி, சின்ன ஒரு சஹாபி நபிக்கு பல வருஷ காலம் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு நாள் நபி அந்த சஹாபியை கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு நீங்க பல வருஷ காலமாக ஏதாவது ஹிஜ்ரத் செஞ்சு வாரீங்க, உங்களுக்கு ஏதாலும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் என்பதாக எனக்கு ஆசை இருக்குது. நபி நினைச்சாங்க, ஒரு சின்ன ஒரு புள்ள ஏதாலும் ஒரு விஷயத்தை கேட்டுடும், அதை கொடுத்துட்டா இந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொள்ளிடும். அந்த சஹாபி சிறியவராக இருந்தாலும் நிச்சயம் தூர நோக்கத்தை சிந்திச்சாரு. நபிட்ட கேட்டாங்க, யார சூழல்லா, ஒரே ஒரு ஆசை தான் வாழ்க்கையில் இருக்குது, இங்க உலகத்தில் இருக்கக்குள்ளே உங்களோட காதிமாக இருந்து உங்களோட சர்வன்ட்டாக இருந்து இரவு பகலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நாளைக்கு மௌத்தானத்துக்கு பின்னால நானும் சொர்க்கத்துக்கு வந்தா அஸ்அலுக்கு முராபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களோட கிட்ட இருக்கணும் யா ரசூலல்லாஹ், இதுக்கு ஏதாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணேலுமாக இருந்தா நீங்க ஏதாலும் செஞ்சு தாங்க, இதுதான் எனக்கு உள்ள உலகத்துல ஆக பெரிய ஒரு ஆசை. நபி பார்த்தாங்க, சின்ன ஒரு சஹாபி கேட்கிற விஷயம்டா பெரிய ஒரு விஷயம். நபி அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இந்த ஆசைக்கு எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும், ஆனா நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொன்னாங்க. அவங்களுக்கு முடியுமாக இருந்தா மௌத்து வரைக்கும் எவ்வளவு அதிகமாக தொழிலுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சுஜூதுகள் செய்யுங்க. இதை வச்சு உங்களை நான் கயாமத்தினால் எனக்கு கிட்ட எனக்கு வச்சு கொள்ள முடியும். ஹதீஸ் ரிவாஸ் இருக்குது, அந்த சின்ன சஹாபி எப்பதான் அவருக்கு அதாவது ஒரு சிறு அவருக்கு வேலை இல்லாம அவருக்கு ஃப்ரீயா ஒரு டைம் ஒன்று கிடைச்சா அந்த எல்லா டைம்லயும் அவர் தொழுகையில தான் தன்னுடைய நேரத்தை கழிப்பாரு. இது சஹாபாக்கள் நபி வசியத்தாக சென்னா அவர்கள் எடுத்துக்கொண்ட முறை. ஒரு சஹாபி இதே மாதிரி நபியிட்ட வந்து கேட்டாங்க, நபி யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாலும் ஒரு வசியத்தை சொல்லித்தாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா லா தக்தப், வாழ்க்கையில கோபப்படவானம், வாழ்க்கையில எப்பயுமே கோபம் எடுக்கவானம், முன்கோபமான உள்ளவராக வாழ்க்கையில வாழாதீங்க. இது வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைக்கு உங்களுக்கு முகம் தள்ள கொடுக்க வேண்டி வரும். அந்த சஹாபி நினைச்சாரு, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, யார சூழல்லா அவுசினி, இன்னொரு விஷயத்த எனக்கு ஏதாலும் ஒரு வசியத்தாக சொல்லுங்களே. அப்படி திரும்பவும் சொன்னாங்க லா தகுதப், திரும்ப கேட்டாங்க யார சூழல்லா ஹவுசினி, அப்படி திரும்பவும் சொன்னாங்க லா தகுதப், கோவப்பட வேண்டாம். அந்த சஹாபி பல தடவை தொடர்ச்சியாக கேட்டாங்க யார சூழல்லா ஹவுசினி யார சூழல்லா ஹவுசினி, கடைசி வரைக்கும் நபி கொடுத்த பதில் லா தகுதப் லா தகுதப், கோவப்படவானம், முன்கோபவார உள்ளவர்களாக உலகத்தில் வாழ வேண்டாம். இத விஷயத்தை நீங்க செய்வீர்களாக இருந்தா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சும். கணவான்களே, இந்த கோபம் என்பது இருக்குது, இது மனுடைய வாழ்க்கையில மிகவும் பயங்கரமான ஒரு சிபத்தாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில கோபம் வருது, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க படிக்கலண்டா. ஒன்றோ இந்த வரக்கூடிய கோபத்தின் காரணத்தினால, அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதின் காரணத்தினால, ஒன்றோ துனியாவில் ஏதாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் இழப்போம், அல்லது குடும்பத்தில் யாராலும் ஒருத்தரை நாங்கள் இழப்போம், அல்லது உறவினர்களை யாராலும் ஒருத்தரை இழப்போம், அது எல்லாத்துக்கும் மேலால போய் சில நேரம் நமது சொர்க்க வாழ்க்கையே இழக்கிறதுக்கான சந்தர்ப்பமாகும் என்பதையும் குர்ஆன் நமக்கு ஹதீஸும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் மதீனா முனவ்வரா நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பத்ர் சஹாபி. இந்த சஹாபி தன்னுடைய வீட்டிலிருந்த ஒரு சர்வன் அவருக்கு செஞ்ச சில தவறின் காரணத்தினால இவருக்கு வந்த கோபத்துல நடு ரோட்ல வச்சு அந்த மனிதருக்கு அடிச்சு கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு, ஒரு சர்வன்ட்டுக்கு அபு மஸ்ஊத் அல் பத்ரி இப்படி அடிக்கிறாரா? நபி பின்னால் இருந்து யா அபா மஸ்ஊத் அல் பத்ரி யா அபா மஸ்ஊத் அல் பத்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை அந்த சஹாபியை பின்னால் இருந்து கூப்பிட்டாங்க. ஆனாலும் அந்த சஹாபிக்கு நபி கூப்பிட்டது விளங்கல்ல. காரணம் அந்த அளவுக்கு கோபம், கோபத்துல வந்த அந்த சஹாபி தன்னுடைய சர்வன்ட்டுக்கு அடிச்சு கொண்டே இருந்தாரு. கடைசி அவர் சத்தம் கேட்டவுடன் திரும்பி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, யா அலம் யா அபா மஸ்ஊத் அபு மஸ்ஊத், ஒரு விஷயத்தை வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹு அக்தர் அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த உங்களோட சர்வன்ட்டுக்கு உங்களோட எந்த பவரை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமோ இதையும் விட அல்லாஹுக்கு நினைச்சா அல்லாஹுடைய பவரை உங்களுக்கு மேல அல்லாஹுக்கு யூஸ் பண்ண முடியும். எனவே நீங்க உங்களுக்கு இந்த அடிமை உங்களுக்கு கீழ் இருக்கிறத விட நீங்க அல்லாஹுக்கு கீழ் இருக்கிறீங்க, அல்லாஹுக்கு நினைச்சா இதையும் விட பயங்கரமாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர முடியும். எனவே அபு மஸ்ஊத் அவங்களுக்கு கீழுள்ள விஷயம் உள்ளவருடைய விஷயத்துல நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க. அந்த சஹாபி நபியிடத்துல வந்து கேட்டாங்க, யார சூழல்லா செஞ்ச தவறுக்கு பரிகாரம் இருக்குதா? இந்த சஹாபியை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக அந்த மனிதர் உரிமையும் விட்டாரு. ஆனாலும் நபியோட இந்த வார்த்தை இந்த சமூகத்தினர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பாடமாக இஸ்லாம் புகட்டிக் கொண்டிருக்கிறது. என்ன பெரிய கனவான்கரை சோர்களே, எனவே இந்த கோபம் இருக்கிறது, இந்த கோபத்தை வாழ்க்கையில நாங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கோபம் வரக்கூடிய கட்டத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறது. கணவான்களே, இன்று நாம் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றிருந்தால், நாங்க எப்படியாப்பட்ட சம்மத்தினர்களாக மாறிவிட்டோமாக இருந்தால் எந்த நேரத்துல கோபப்படணுமோ அந்த நேரத்தில் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், எந்த கட்டத்துல கோபப்படக்கூடாதோ அந்த கட்டத்தை நாங்க நினைக்கிறோம், நாங்கள் கோபப்படுவது இந்த உம்மத்தினர்கள் அதை பெருமையாக கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கனவான்களே, குர்ஆன் ஆச்சரியமானது. நபிமார்களுடைய கோபத்தை பற்றியும் குர்ஆன் இந்த சமூகத்தினர்களுக்கு பாடமாக குறிப்பிட்டு காட்டுகிறது. நபிமார்கள், அத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம், அதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் எந்த கட்டத்தில் கோபப்பட்டார்கள், எந்த கட்டத்தில் கோபப்படவில்லை என்பதை குர்ஆன் இந்த உம்மத்தினர்களுக்கு பாடமாக போட்டுகிறது. அத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல இருக்குது. அத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினார்கள், மா கதிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று தன்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி வாழ்க்கையில் ஒரு நொடிப்பொழுதும் ஒரு கட்டத்திலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டதே இல்லை. இந்த ஹதீஸ ஆயிஷா அவர்கள் இந்த வார்த்தையோட மட்டும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த வார்த்தையோடு இன்னும் ஒரு வார்த்தை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மா கதிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி கத் வமா தரப இம்ரஅதன் வலா அப்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டது மட்டுமல்ல, நபி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் எந்த தன்னுடைய மனைவிக்கும் தனக்கு கீழிருந்த எந்த சர்வன்ட்டுக்கும் நபி கையோங்கி அடித்ததில்லை. இரண்டாவது சொன்னார்கள், நபி பெண்களுக்கு மனைவிமாருக்கு மட்டும் அடிக்கல்ல, தனக்கு கீழே வேலை செஞ்ச எந்த ஒரு மனிதருக்கும் நபி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் கையோங்கி நபி அடித்ததே இல்லை. பெரியவர்களே, கனவான்களேஸ்வர்களே, ஒரு நிமிஷம் இன்றைக்கு எங்கட சமூகத்தினர்களை பத்தி நாங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறதே, மனைவி ஒரு கட்டத்துல தவறு செஞ்சுட்டா மனைவிக்கு திருப்பி அடிக்கிறதும் மனைவிக்கு நோவினை செய்வதையும் இந்த உம்மத்தினர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். பெரியவர்களே, கனவான்களேஸ்வர்களே, பொறுமை என்பது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவது என்பது தன்னை விட சக்தியில், வயதில், இன்ஃப்ளூயன்ஸில் மேலுள்ள ஒரு மனிதர் தனக்கு அநியாயம் செஞ்ச நேரத்தில் பொறுமையாக இருப்பதற்கு பேர் பொறுமை என்பதல்ல. அந்த கட்டத்தில் நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பல்லட்டியும் சரி, உங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான். ஏன், உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எந்த விதமான சக்தியும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் உங்களை விட வயசில் குறைஞ்ச ஒரு மனிதர், உங்களுடைய அந்தஸ்தில் குறைஞ்ச ஒரு மனிதர், அல்லது உங்களுக்கு கீழுள்ள ஒரு மனிதர் உங்களுக்கு தவறு செஞ்ச நேரத்தில் நீங்க எப்படி அவரை ட்ரீட் பண்றீங்க என்று தான் இந்த இடத்துல ஆக முக்கியமான விஷயமாக இருக்குது. உங்களுடைய மனைவி உங்களுக்கு கீழ் உள்ளவ, உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு கீழ எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. இந்த அனைவர்களும் வயதிலேயோ அல்லது அவர்கள் பலத்திலேயோ சக்தியிலேயோ உங்களை விட குறைஞ்சவர்கள். இப்படியாப்பட்ட மனிதர்கள் தவறு செய்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பது தான் இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அதனால் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், நபி மௌத்து வரைக்கும் தன்னுடைய எந்த மனைவிக்கும் நபி கையோங்கி அடித்ததில்லை. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் பெண்களை அடிக்கக்கூடிய ஆண்கள் ஒரு நாளும் இவர்கள் தலை சிறந்தவர்களாக, இவர்கள் பலவந்தர்களாக, இவர்கள் ஜவான்களாக இருக்க முடியாது. இவர்கள் அவர்களுடைய மனைவிக்கு பெண்களுக்கு அடித்து அவர்கள் பெருமைப்படுகிறார் என்றிருந்தால் அவர்கள் நமது பாசியை சொல்வராக இருந்தார்கள். அவர்கள் ஆண்மையற்றவர்கள் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. கனமங்கேஸ்வர்களே, இந்த மாதிரியான கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டத்தில் தான் இஸ்லாம் நமக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், இப்படியாப்பட்ட கட்டத்தில் தான் நானும் ஒரு முஃமின், என்னிடத்திலும் இந்த பண்பு இருக்கிறது என்பதை காட்டுவதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு முஃமின்கள் கோபப்படக்கூடிய கட்டத்தில் எவ்வாறு நடக்கிறார்கள் என்பதை பற்றியும் குர்ஆன் நமக்கு முன்னால் கூறிக்கொண்டிருக்கிறது. குர்ஆன் முஃமின்களை பற்றி குறிப்பிடும் பொழுது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, முஃமின்கள் யாரு தெரியுமா, வல் காதிமீனல் கைர், அவர்களுக்கு கோபம் வரும் ஆனா கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். இதனால் தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, நபிக்கு கோபம் வரும் ஆனா அந்த கோபத்தை நபி எப்படி விளங்கும், நபியுடைய முகம் சிவத்து போயிடும், நபியுடைய முகத்தை வச்சு, நபியுடைய அதாவது உடல் நிலைமை மாறுவதை வைத்து சஹாபாக்கள் விளங்குவார்கள். நபிக்கு கோபம் வந்திருக்கிறது, குர்ஆன் எங்கேயுமே குறிப்பிடவில்லை முஃமின்களுக்கு கோபம் வரமாட்டாது. இல்லை, முஃமின்களுக்கு கோபம் வரும், ஆனால் வரக்கூடிய கோபத்தை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். அதனால் தான் அல்லாமா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், மனிஸ்துப்திப ஃபலம் யக்ஸப் ஃஹுவ ஹிமார், யாராலும் ஒரு மனிதனுக்கு கோபம் வர வேண்டிய இடத்தில் கோபம் வரலையா, இவர் யாரு தெரியுமா, இவர் கழுதை, இவர் மனிதனாக இருக்க முடியாது. மனிதன் என்றால் கோபம் வரும், கோபம் வரத்தான் வேண்டும், இது ஹியூமனுடைய நேச்சரில் அல்லாஹ் வைத்திருப்பது. ஆனால் வரக்கூடிய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் தான் முஃமின் என்பதை குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. பெருமான்களே, குர்ஆன் இந்த வார்த்தையை மட்டும் குறிப்பிடவில்லை, கோபம் வரக்கூடிய முஃமினிடத்தில் மூணு விதமான சிபாத்துகள் பண்பாடுகள் இருக்கும் என்பதையும் குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது. முதலாவது, ஒரு முஃமினுக்கு கோபம் வந்துவிட்டால் அந்த முஃமின் எப்படி தெரியும் அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுவாரு, வல் காதிமீனல் கைத், வந்த கோபத்தை அப்படி அவர்கள் நின்று விழுந்து விடுவார்கள். கோபத்தை அவர்கள் வார்த்தையாலேயோ அவருடைய ஆக்ஷனாலேயோ அவர்கள் எந்த கட்டத்திலையும் அவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள். இரண்டாவது விஷயம், அப்படித்தான் அப்படி அந்த கோபம் வரக்கூடிய கட்டத்தில் தனக்கு யாராலும் ஒரு விஷயம், ஏதாலும் ஒரு விஷயத்தை தவறாக செஞ்சுதான் தனக்கு கோபம் வந்திருக்கு என்றிருந்தாலும் தனக்கு தவறு செஞ்ச மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். தனக்கு தவறு செஞ்ச மக்களை அவர்கள் மன்னித்துள்ளார்கள். உமர் இப்னு கத்தாப் இடத்துல வந்து ஒரு யஹூதி இஸ்லாத்தை பற்றியும் ஸலபாக்களை பற்றியும் கொச்சையாக கதைத்தார்கள். உமர் இப்னு கத்தாபுக்கு வந்த கோபத்தில் தன்னிடத்திருந்த வாளை எடுத்தார்கள். அந்த மனிதனை கொலை செய்வதற்கு அவருக்கு பக்கத்திருந்த சஹாபாக்கள் உமரை பார்த்து ஓதினார்கள், வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த ஆயத்து உமருடைய வார்த்தை காதிலே கேட்கிறது. அதே இடத்தில் தன்னுடைய வாளை கீழே போட்டுவிட்டு உமர் ரதி அவர்கள் சிலையை போன்று நின்று விட்டார்கள். இதுதான் ஒரு முஃமின் எடுத்திருக்க வேண்டிய பண்பு. முதலாவது, முஃமின் தனக்கு வரக்கூடிய கோபத்தை நின்று விளங்குவார். இரண்டாவது, தனக்கு யார் அந்த கோபத்தை உருவாக்கினாரோ அந்த மக்கள் செய்த தவறை அவர் மன்னிப்பார். மூன்றாவது விஷயம், இதாக சிறந்த ஒரு பண்பு, அல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், யார் தனக்கு அநியாயம் செய்தார்களோ அவருக்கு அவர்கள் உபகாரமும் செய்வார்கள். அவர்களே, எப்படியாப்பட்ட ஒரு முஃமின், முஃமினுடைய சிபத், இந்த சிபாத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறான். கோபம் வர வேண்டும், ஆனால் வரக்கூடிய கோபத்தை நாங்கள் நின்று விழுங்குவோம். யார் நமக்கு கோபத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் மன்னிப்போம். மன்னிப்பது மாத்திரம் இல்லாமல் ஒரு படி மேலே சென்று நமக்கு அநியாயம் செய்த மக்களுக்கும் நாங்கள் உபகாரம் செய்வோம். இதுதான் ஒரு முஃமினத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரும் சிறந்த பண்பு என்பதை குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக குறிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. நபிமார்கள், நபிக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய கோபத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்தில் அந்த தூதுத்துவத்தை, நபி அந்த ரிசாலத்தை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்தில் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் கூறிய வார்த்தை என்ன, அம் அன ஃபைரும் மின் ஹாதல் லதீ மஹீன் வலா யகாது யுபீன், இந்த கேடு கெட்ட மூசாவையும் நாணயமா ஒரே இடத்தில் வைத்து நீங்க பாக்குறீங்க, இவர் யாரு தெரியுமா, ஈவன் ஒரு வேர்ட கூட சரியான முறையில ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாத இந்த மூசாவும் நானும் ஒரு இடத்துல சமமாகுவோமா. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவன் கூறின வார்த்தை மஹீன், மஹீன் என்றா உலகத்துல ஒரு மனிதனை படைச்ச அந்த இந்திரிய துருக்கு குர்ஆன் பாவிச்ச வார்த்தை தான் மஹீன். இந்த வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பாவிச்சாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படல, அவருக்கு தெரியும் இது கோபப்பட வேண்டிய விஷயம் ஒன்று அல்ல. ஆனா இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்ட இன்னொரு இடத்தையும் குர்ஆன் குறிப்பிடுகிறது. 40 நாள் மீகாத்துக்காக வேண்டி அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்று வருகிறார்கள். தன்னுடைய உம்மத்தினர்கள் ஒரு எஜில் ஒரு கண்டு குற்றி வணங்கி இஸ்லாத்தை விட்டும் திரும்பி போயிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கோபப்பட்டார் என்பதை குர்ஆன் தெளிவாக குறிப்பிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் தௌராத் இருக்கிறது. வந்த கோபத்தில் குர்ஆன் செல்கிறது, அல்கல் அல்வா, தன்னுடைய கையிலிருந்து அந்த தௌராத்தை தூக்கி அடித்தார்கள். நிலத்தை அடித்துவிட்டு தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியையும் தலைமுடியையும் பிடித்து தன் பக்கம் இழுத்தெடுத்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, வலம்மா ரஜஅ மூஸா இலா கௌமிஹி கஸ்பான அஸிஃபா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கோபத்துக்கு தன்னுடைய கூட்டத்தினர்கள் வரும்போது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கடும் கோபமுடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு கோபம் என்றால் தன்னுடைய கையில் இருந்த தௌராத்தை கூட நேற்றிலே தூக்கி அடித்தார்கள். ஏன்? காரணம், இது அல்லாஹுக்கு மாற்றம் செய்யப்படக்கூடிய இடம். இஸ்லாத்துடைய சட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது, இஸ்லாம் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது. இந்த கட்டத்தில் முஸ்லிமுடைய பொறுப்பு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் கைசேரப்பட வேண்டிய விஷயம், இன்று நாங்கள் நமது சொந்த ரெஸ்பெக்டுக்கு இந்த இடத்துல ஏதாலும் ஒரு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல நாங்கள் எப்பவுமே கோபப்படுவதற்கு ஒரு நாளும் தயங்கப்பட மாட்டோம். ஆனால் இஸ்லாம் குளிதோண்டி புதைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் இது தவறு, இது செய்யக்கூடாது, இது பிழை என்பதை நமது நாவால் சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லாவிட்டால் நாம் இந்த விஷயத்துக்கு எக்ரி இல்லை, இது தவறு, இதை நாம் நமது எக்ஷனாலாவது கூட இது கோபமாக இருக்கிறோம், நாம் இதை நாம் விரும்புவோம் இல்லை என்பதை கூட காட்டுவதற்கு நாங்கள் அதாவது தயார் இல்லாத ஒரு சமூகமாகத்தான் இன்று நமது நிலைமை மாறி இருக்கிறது. கிரமாங்கரேஸ்வர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இந்த அனைத்தும் இந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். என பெருள்ள கிரமாங்கரேஸ்வர்களே, இது அனைத்தையும் தாண்டி ஒரு முன்னிடத்தில் தன்னுடைய இயற்கையை மீறி ஒரு முக்மீனருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கோபம் ஏற்பட்டால் இந்த கட்டத்தில் ஒரு முக்மீன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் நமக்கு சில வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு மாற்றம் செய்கிறார், அவங்களோட குழந்தைகள் அவங்களோட சென்ற சின்ன பேச்சை கேட்காம அவர்கள் மறுபக்கம் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தில் இல்லை ஏதாலும் ஒரு பிரச்சனையில உங்களுக்கு ஒரு கோபம் வந்துவிட்டா இந்த கோபத்தை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த கோபத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும், குர்ஆன் இதற்கான ஹதீஸ் இதற்கான வழிமுறைகள் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வாழ்க்கையில எப்பயுமே ஞாபகப்படுத்த வேண்டும், அதாவது கோபம் என்பது இது நமது வாழ்க்கையிலே கூட மிக பெரும் மோசமான ஒரு பண்பாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவியில ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை போகுது, எந்த அளவுக்கு சண்டை வேண்டா, புகாரோட ரிவாத் இருக்குது, ஒரு சஹாபி ஏசி கொண்டே போறாரு, அவருக்கு இருந்த கோபத்துல அவருக்கு எச்சி கூட விழுங்குறதுக்கு அவருக்கு டைம் இல்ல, இப்படி ஆடு மாடுகளிடத்துல அதோட வாயிலிருந்து அதாவது வடிஞ்சு கொண்டிருக்குமோ இதே மாதிரியுடைய வாயிலிருந்து எச்சி வடிய வடிய அவருக்கு அது விளங்குதில்ல, கோபத்துடைய காரணத்தினால் அவர் ஏசி கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளால வந்து அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், இந்த வார்த்தையை நீங்க சொல்வீங்களாக இருந்தால் ஸஹபா அன்க மா யஜித், அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம் உங்களை விட்டும் இல்லா போயிடும். அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த வார்த்தை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ சஹாபாக்களே, கோபம் வந்துட்டா முதலாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த வார்த்தையை வாழ்க்கையில முடிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையோட உங்களோட வாய் மூடப்பட்டுடணும், ஃபைதா கதிப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத், அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை வாழ்க்கையில எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஏன் இஸ்லாம் கோபம் வரக்கூடிய கட்டத்தில் மௌனத்தை கடைபிடிக்க கட்டு தந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்பவுமே நான் ஞாபகம் வைக்க வேண்டும், கோபம் வரக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கும். அவர் ஒரு நாளும் தான் கோபப்பட்ட மனிதரை பார்த்து பாரக்கல்லா ஜஜாகல்லா வல்லாஹி யுர்ஸீகல் ஃபைர் என்பதை அவருக்கு துஆ செய்ய போக மாட்டாரு. அவருடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது மிகவும் பயங்கரமான வார்த்தைகளாக தான் இருக்கும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கோபம் வந்தா செய்ய வேண்டிய மிகப்பெரும் ஒரு விஷயம், உடனடியாக வாழ்க்கை வாயை பொத்திக் கொண்டு மௌனத்தை கடைபிடியுங்கள், எந்த ஒரு வார்த்தையையும் பேசக்கூடாது. அதனால் தான் திருமதியுடைய ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹ்பிப் ஹபீபக ஹௌனம்மா அஸா அய்யகூன பகைதக யௌமம்மா அபுகைத் பகைதக ஹௌனம்மா அஸா அய்யகூன ஹபீபக யௌமம்மா, ஏ மனிதா, நீ ஒரு நண்பனை நேசிப்பதாக இருந்தாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா ரகசியத்தையும் அந்த மனிடத்தில் ஒரு போதும் கக்கிவிடாது. ஏனென்றால் ஒரு கட்டம் வரும், சில நேரம் ஏற்பட்ட சில பிரச்சனையால நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்தவன் நாளை கொண்டு விரோதியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த நிலைமை வந்துட்டா அதாவது உன்னுடைய எல்லா ரகசியமும் சமூகத்துக்கு தெரிந்து போயிடும். அதே மாதிரி யாரும் மனிடத்தில் கோபம் ஏற்பட்டாலும் வார்த்தைகளை கூடுதலாக மொழிஞ்சி
நீ அந்த மனிதனை புண்படுத்தி விடாதே. ஏனென்றா நாளைக்கு ஒரு கட்டம் வரும், சில நேரம் நீங்க முன்னால் இருந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நண்பராக ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தா உனக்கு அந்த மனிதனுடைய முகத்தை பார்ப்பதற்காகவும் வெட்கமாக இருக்கும். அதனால கோபம் வரக்கூடிய கட்டத்தில் அதாவது சொற்களை பார்க்கக்கூடிய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக வேண்டி நாவை கடக்கிக்கொள், வாயை பொத்திக்கொள், எந்த விதமான வார்த்தையும் பேசக்கூடாது என்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கூடிய மிகப்பெரும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஏனென்றால் அரபுல ஒரு வழிமுறை கூட இருக்கிறது, அதாவது நாங்க யாரால் ஒரு மனிதன் அடித்து அவருக்கு காயப்படுத்தினா அந்த காயம் இல்லா போறதுடன் அந்த மனிதன் அந்த அடியையும் அந்த காயத்தையும் மறந்து விடுவார். ஆனால் நாவால் நாம் ஒரு மனிதனுக்கு ஏதாலும் ஒரு அதாவது காயத்தை உருவாக்கினால் மூத்து வரைக்கும் அந்த நாவும் அதாவது நாம் அவருக்கு பாவித்த வார்த்தையும் அந்த தழும்பும் அவரை விட்டு நீங்க மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதனால இந்த கட்டத்துல முதலாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இரண்டாவது விஷயம் இந்த வார்த்தையும் பேசாம நமது வாழ்க்கையை வாயை நாங்கள் மூடிக்கொள்வது. இப்படியாப்பட்ட கட்டத்துக்கு மேல் மிச்சமான நிலைக்கும் நமது கோபம் நம்ம இட்டு செல்லுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒன்றோ நீங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றிக் கொள்ளுங்கள், உட்கார்ந்திருந்தால் எலும்பி கொள்ளுங்கள், எலும்பிருந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி அவங்களோட நிலைமைகளை மாற்றியும் அவங்களோட நிலைமை சீராக இல்லையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் வுது செய்து கொண்டு நீங்கள் தொழுது விடுங்கள், அவங்களோட தொழுகையும் அவங்களோட வுசுவும் அவங்களோட அதாவது கோபத்தை அணைத்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக போட்டிருக்கிறார்கள். ஆகவே கணவான்களே சோர்களே, இந்த விஷயம் இந்த சமூகத்தினத்தில் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த விஷயம் இந்த சமூகத்துக்கு மத்தியில் பாடமாக நாங்கள் எடுத்து படித்து நமது வாழ்க்கையை கொண்டாத வரையில் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய தலாக்குடைய விதாசாரத்தையும் இந்த சமூகத்திற்குடைய குடும்ப பிரிவினைகளையும் நமக்கு ஒரு போதும் சீராக்குவதும் அவைகளுக்கான ஒரு திரு அதாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவதும் மிகப்பெரும் ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும். எனவே இந்த பண்பாடுகளை இந்த சிறந்த பண்பை உடைய மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றி அருவானாக. யா அல்லாஹ் நமக்கு சிறந்த பண்பாடுகளை தந்தருவாயாக. யா அல்லாஹ் நமது பண்பாடுகளை சீராக்கிடி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நமது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறை நமக்கு படித்து தந்திரி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நமது மோசமான பண்பாடுகளை அகற்றி நமக்கு சிறந்த பண்பாடுகளை கற்று தந்திரியா அல்லாஹ். நமது பாவங்களை மன்னித்தறியா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நமது பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், நமது பாவங்களை நாம் அறிந்திருக்கிறோம் யா அல்லாஹ், நம்மை விட நமது பாவங்களை நீ மிகவும் அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா நமது பாவங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் உள்ளத்தை சீராக்கடியா அல்லாஹ், சிறந்த மீனாக வாழ வச்சிடியா அல்லாஹ், சிறந்த மௌத்த நசீவாக்கடியா அல்லாஹ், கபடி வேதனை விட்டும் பாதுகாத்தறியா அல்லாஹ், சொர்க்கத்தை நசீவாக்கடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நமது சற்று பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கை நசீவாக்கடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவருடைய கபரை விசாலப்படுத்தியா அல்லாஹ். நமது உற்ற உறவினர்கள், சகோதர சகோதரர்கள், அனைத்து முஸ்லிம்களுக்கும் விமோசமான வாழ்க்கையை கொடுத்தறியாக. யா அல்லாஹ் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் யா அல்லாஹ் பிரச்சனைப்படுகிறார்களோ, பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் தீர்வுகளை கொடுத்தறியா அல்லாஹ், நல்ல சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தறியா அல்லாஹ். யா அல்லாஹ் துஆவே உன்னுடைய மாபெரும் கிருபை ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ஆஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.